நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பை கண்டிக்கத் தவறிய சீனாவை பிரதமர் ஸ்காட் மாரிசன் விமர்சித்தார். ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அதிகரிப்பதில் மற்றைய மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்து கொள்ளும் என்று பிரதமர் அறிவித்தார். புதிய தடைகளில் தனிப்பட்ட முறையில் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 300 பேர், ரஷ்ய தொழிலதிபர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மற்றும் அண்டை நாடான பெலரூஸ் அதிகாரிகள் மீதான தடைகளும் அடங்கும். இதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவும் உக்ரைனுக்கு சில இராணுவ உபகரணங்களை அனுப்பி வைக்க உள்ளது. ரஷ்ய கோதுமை மீதான வர்த்தக கட்டுப்பாடுகளை சீனா தளர்த்தியுள்ளது என்ற செய்திகள் குறித்து தான் கவலை அடைவதாக பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
You don't go and throw a lifeline to Russia in the middle of a period when they're invading another country. That is simply unacceptable from the reports that we have seen. And I would urge all nations to say this is not a time to be easing trade restrictions with Russia. We should all be doing the exact opposite.
ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒன்றுபடுவது முக்கியம் என்று முக்கிய எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் தலைவர் ஆண்டனி அல்பனீசி கூறினார்.
And China is doing the exact opposite by actually lifting some of the restrictions that are there on the wheat trade with Russia. It's doing the opposite of what it should be doing. And this is an opportunity for China should be joining with the rest of the world in condemning this action, because this action is solely the responsibility of Russia.
ரஷ்யாவின் ராணுவ தாக்குதலை கண்டித்து சிட்னி நகரில் நூற்றுக்கணக்கானவர்கள் வீதிகளில் இறங்கி கொடிகளை ஏந்தியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் ரஷ்ய எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய அரசு மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அவர்களில் ஒருவரான கட்ரினா ஆல்கியூ உக்ரைன் தலைநகர் கியேவில் உள்ள தனது குடும்பத்தின் நலன் குறித்து தான் மிகவும் அக்கறை கொண்டுள்ளதாக கூறினார்.
All the roads are blocked. There's panic on the streets. Trying to get money out of an ATM, massive lines. The shops are empty. It's a very difficult situation there now.
இதேவேளை உக்ரைன் மக்களுக்கு ஆதரவை காட்டுவதற்காக மெல்பர்ன் நகரில் உள்ள பொது கட்டடங்கள், விளையாட்டு அரங்கங்கள் போன்றவற்றில் நீலம் மற்றும் மஞ்சள் வண்ணங்கள் ஒளிரச் செய்யப்பட்டன. விண்வெளி ஆராய்ச்சியை விரிவுபடுத்துவதற்கும் புதிய வேலைகளை உருவாக்குவதற்கும் நாட்டிலிருந்தே விண்வெளி கலங்களை அனுப்புவதற்கு தயார்படுத்துவதற்காக $65 மில்லியன் நிதி விண்வெளித்துறைக்கு மேலும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் அறிவித்தார். மேலும் $32 மில்லியன் விண்வெளி பயணங்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கு தயார்படுத்துவதற்காக தெற்கு ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு வழங்கப்படுகிறது. அதில் மாணவர்களை ஊக்கப்படுத்த விண்வெளி பொருட்களை அனுப்புவதற்கான புதிய கருவிகளை உருவாக்கும் போட்டிக்கென $3.5 மில்லியன் ஒதுக்கப்படும். இந்த நிதி ஒதுக்கீடு விண்வெளித்துறையில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க உதவும் என்று தெற்கு ஆஸ்திரேலிய பிரீமியர் ஸ்டீவன் மார்ஷல் கூறினார்.
We now have 1600 people employed in the space sector in South Australia, and today's announcements will make sure that we have thousands more into the future. And this will create great opportunities for students that are currently at school. It will attract people back to South Australia, and I think it will be bringing people in from overseas.
நிலக்கரியை எரித்து சக்தியை பெற்று வரும் நம் நாடு அதிலிருந்து விலகிச் செல்வதால் எதிர்வரும் 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு நிலக்கரி தொழிலாளிக்கும் அரச நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கிரீன்ஸ் கட்சி தலைவர் ஆடம் பேண்ட் கூறினார். கிரீன்ஸ் கட்சியின் ஜாப் ஃபார் ஜாப் என்ற உத்தரவாதத்தின் கீழ் சம ஊதியம் தரும் வேலையை வழங்கும் முதலாளிகளுக்கு நிலக்கரி தொழிலாளியின் ஊதியத்தில் 50% 10 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் மானியமாக வழங்கும். 55 வயதிற்கும் மேற்பட்ட நிலக்கரி தொழிலாளர்கள் ஓய்வு பெறும் வரை அல்லது 12 ஆண்டுகளுக்கு இந்த ஊதிய மானியத்தை பெற முடியும். மாற்று வேலை கிடைக்காதவர்களுக்கு நேரடியாக ஊதிய மானியம் வழங்கப்படும். எமது பொருளாதாரம் நிலக்கரியில் தங்கியிருப்பதிலிருந்து மாறி வருவதையும் புதிய தொழில்கள் வேறு துறைகளில் உருவாகி வருவதையும் பொதுமக்கள் அறிவார்கள் என்று ABC ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் Adam Band கூறினார்.
We want a transition authority set up in each of the regions that's going to be affected, so that workers and communities can start planning for the new industries that will come up in their areas, and we need some financial support from the government.
New South Wales மாநிலத்தில் பெய்யும் கனமழை மக்களின் வாழ்க்கையை பாதித்துள்ளது. சென்ட்ரல் கோஸ்ட் என்று அறியப்படும் கடற்கரை ஒட்டிய பகுதியில் வெள்ள நீரில் வாகனம் புகுந்ததால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொஸ்வர்ட் என்ற இடத்தின் கிழக்கே உள்ள மெச்சம் என்ற இடத்தின் மெடன்ஸ் கிரீக் கிராசிங் அருகே இன்று அதிகாலை லேண்ட்க்ரூசர் வாகனம் ஒன்றில் 54 வயதுடைய ஒரு ஆணின் சடலத்தை அவசர சேவைகள் பிரிவினர் கண்டுபிடித்தனர். அவரது இறப்பு குறித்த விசாரணை தற்போது நடந்து வருகிறது. நாட்டின் கிழக்கு பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக ஏற்பட்ட மூன்றாவது மரணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையினால் கடற்கரை பகுதிகளில் பல பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன என்றும், கடந்த 30 வருடங்களில் அதிக மழை பெய்யும் கோடைகாலம் இது என்றும் வானிலை மையம் எச்சரித்தது. இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 72 அமெரிக்க சதங்கள், 145 இலங்கை ரூபாய் 36 சதங்கள், 54 இந்திய ரூபாய் 13 காசுகள், 97 சிங்கப்பூர் சதங்கள், 3.02 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்திகளில் டென்னிஸ். துபாயில் நடக்கும் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலகின் முதன்மை வீரராக திகழ்ந்த சேர்பியன் வீரர் நோவாக் ஜோக்கோவிச் ஜிரி வெஸ்லி என்ற வீரரிடம் 6-4, 7-6 என்ற கணக்கில் தோல்வி கண்டதைத் தொடர்ந்து ரஷ்ய வீரரான டேனியல் மெட்வெடெவ் உலகின் முதன்மை வீரர் என்ற தரத்திற்கு உயர்த்தப்பட்டார். தனது நாடு உக்ரைனை ஆக்கிரமித்த அதே நாளில் இந்த பட்டத்தை வெல்வது குறித்து மாறுபட்ட உணர்ச்சிகளை கொண்டிருப்பதாக டேனியல் மெட்வெடெவ் தெரிவித்தார். உலகின் முதன்மை வீரர் என்ற தரத்தை நோவாக் ஜோக்கோவிச், ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் மற்றும் ஆண்டி மரே ஆகிய வீரர்கள் மட்டுமே 2004 ஆண்டு முதல் தக்க வைத்துக் கொண்டிருந்தனர். அந்த வரிசையில் சேர்ந்து கொண்ட டேனியல் மெட்வெடெக் கடந்த 24 மணி நேரத்தில் தனது உணர்ச்சிகளில் பல ஏற்ற இறக்கங்களை கண்டதாக கூறினார்.
In this moment you understand that tennis sometimes is not that important and definitely a lot of feelings when I woke up. Then Novak lost and actually before the match I didn't even know that I'm going to become number one if he loses no matter what. So then a lot of messages and I understood that it's happening, more emotions. Then finally the most important state, you know, to try to win the match because, well, you cannot do anything. There is a match and I wanted to win. So it was definitely not easy to play and I'm happy that I managed to win the match.
செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் வெயில் நாள் 33 செல்சியஸ், அடிலைட் வெயில் நாள் 30 செல்சியஸ், மெல்பேர்ன் மிகமூட்டமான வானிலை 27 செல்சியஸ், ஹோபார்ட் மிகமூட்டமான வானிலை 20 செல்சியஸ், கேன்பரா மழை 20 செல்சியஸ், சிட்னி லேசான மழை 26 செல்சியஸ், பிரிஸ்பேர்ன் மழை பலமாக காற்று வீசும் சாத்தியம் உண்டு 25 செல்சியஸ், டாவின் பலத்த மழை 31 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.